ஏசாயா அத்தியாயம் பத்து. ஏழைகளை வழக்கிலே தோற்கடிக்கவும், என் மக்களின் சிறுமையானவர்களின் நியாயத்தைப் புரட்டவும், விதவைகளைச் சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளைக் கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளைச் செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ! விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் அழிவின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்துவிடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினாலொழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவையெல்லாவற்றிலும் அவருடைய கோபம் தணியாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ! அவன் கையிலிருக்கிறது என் கோபத்தின் தண்டாயுதம். அவபக்தியான மக்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின மக்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றைப்போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி நினைக்கிறதுமில்லை. அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதுமில்லை. அநேக மக்களை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிசை போலானதில்லையோ? ஆமாத் அர்பாத்தைப்போல் ஆனதில்லையோ? சமாரியா தமஸ்குவைப்போல் ஆனதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் விட விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் என் சிலைகளுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதின் சிலைகளுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும்போது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதைச் செய்தேன். நான் புத்திமான். நான் மக்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளைக் கொள்ளையிட்டு வல்லவனைப்போல் குடிமக்களைத் தாழ்த்தினேன். ஒரு குருவிக்கூட்டைக் கண்டுபிடிக்கிறது போல் என் கை மக்களின் ஆஸ்தியைக் கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் இறக்கையை அசைத்ததுமில்லை, வாயைத் திறந்ததுமில்லை, கீச்சென்று சத்தமிட்டதுமில்லை என்று சொல்கிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை பயன்படுத்துகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழும்பினது போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய யெகோவா அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். சுட்டெரிக்கும் அக்கினியைப் போலவும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியான தேவனானவர் அக்கினியும் அதின் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சில்களையும் எரித்து அழித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாக அழியச் செய்வார். கொடிப்பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய யெகோவாவையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். மீதியாயிருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாயிருப்பவர்களே, வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உனது மக்கள் கடலின் மணலளவு இருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். சேனைகளின் யெகோவாவாகிய ஆண்டவர் தேசம் முழுவதற்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச்செய்வார். ஆகையால் சீயோனில் குடியிருக்கிற என் மக்களே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே என் கடுங்கோபமும் அவர்களை அழிக்கப் போகிறதினால் என் கோபமும் தணிந்து போகும் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓரேப் கன்மலையின் அருகிலே மீதியானியர்கள் வெட்டுண்டது போல் சேனைகளின் யெகோவா அவன்மேல் ஒரு சவுக்கை எழும்பி வரச்செய்து எகிப்திலே தமது கோலை கடலின்மேல் ஓங்கினது போல் அதை அவன்மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அவன் ஆயாத்திற்கு வந்து மிக்ரோனைக் கடந்து மிக்மாசிலே தன் பொருட்களை வைத்திருக்கிறான். கணவாயைத் தாண்டி கேபாவிலே முகாமிடுகிறார்கள். ராமா அதிர்கிறது, சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலீம் மக்களே, உரத்த சத்தமாகக் கூப்பிடு! ஏழை அனாதோத்தே, லாயிஷ் ஊர்வரைக் கேட்க சத்தமிட்டு கூப்பிடு! மத்மேனா தப்பி ஓடிப்போகும். கேபீமின் மக்கள் எருசலேம் அருகில் மறைத்துக்கொள்கிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி மகளாகிய சீயோனின் மலைக்கும் எருசலேமின் மேட்டிற்கும் விரோதமாக கை நீட்டி மிரட்டுவான். இதோ, சேனைகளின் யெகோவாவாகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாக வெட்டுவார். உயர்ந்து வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் மரங்களின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டிப்போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும்.